إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுனுடைய பேரருளால் ஒரு சிறந்த நாளிலே, ஒரு உயரிய ஒரு கருப்பொருளில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய ஒழுக்கவியல் என்ற ஒரு கருப்பொருளில்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம், ஒழுக்கவியல் என்பது இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகின்ற ஒரு உன்னதமான பகுதியாகும். இந்த பகுதிதான் மனிதனுக்கும் ஏனைய ஜீவராசிகளுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை உணர்த்துகின்ற ஒரு பகுதி. நாம் வாழுகின்ற இந்த நவீன உலகிலே மிகப்பெரிய சவாலாக, ஒழுக்கம் சார்ந்த வாழ்வுக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் இப்படியான கருப்பொருள்களில் மாநாடுகள், அதேபோன்று நிகழ்வுகள், சந்திப்புகள் என்பது மிக மிக முக்கியமானவைகளாகும். இந்த மாநாட்டினுடைய முதல் தலைப்பாக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், திருமணமும் ஒழுக்க வாழ்வில் அதன் செல்வாக்கும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது 41வது அத்தியாயம் 49வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லகும் தஸக்கரூன். நாம் அனைத்தையும் ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து நீங்கள் நல்லுணர்வு பெறலாம் என்பதையும் சொல்கிறான். இதை சிந்திப்பதன் மூலம் நிறைய படிப்பினைகள் பெற முடியும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகின்றான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகில் ஒவ்வொன்றையும் ஜோடிகளாக படைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒன்று மற்றொன்றின் மீது தேவையுடையதாகவும், அதேபோன்று இன்னும் பல எண்ணற்ற ஹிக்மத்துகளுக்காக ரப்புல் ஆலமீன் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான். மனித சமுதாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஆண் பெண் என்ற இந்த அமைப்பிலே படைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இவர்கள் இந்த உறவை எப்படி பேண வேண்டும், அதை பேணுவதற்கான வழிமுறைகள் இவற்றையெல்லாம் இந்த உன்னதமான தீனுல் இஸ்லாத்தின் மூலம் அவன் மனித சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த ஆண் பெண் உறவு என்பது இந்த உறவினுடைய சட்டதிட்டங்கள், வரையறைகள், இவைகளை மனித சமுதாயம் பேண வேண்டும். ஏனைய ஜீவராசிகள், ஏனைய மிருகங்களை போன்று இந்த உறவுகளை மனித சமுதாயம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு உன்னதமான வழிகாட்டல்களை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் முன்மாதிரிகளாக திகழ்கின்ற நபிமார்களை பற்றி ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது 13வது அத்தியாயம் 38வது வசனமாக சொல்கிறான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா. இந்த வசனத்தில் நபியே உமக்கு முன்னரும் நாம் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம், அவர்களுக்கு நாம் துணைகளையும் சந்ததிகளையும் ஆக்கினோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இதனூடாக மிக தெளிவாக நமக்கு எது புரிகிறது என்று சொன்னால், நபிமார்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் முன்மாதிரியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கை துணைகளை வழங்கி அதன் மூலம் சந்ததிகளை பெருகச் செய்கிறான் என்றால், இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் முன்மாதிரியாகும். அதேபோன்று ஆன்மீக வாழ்வில் மிக உயர்ந்த நிலையிலே இருந்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களே திருமணம் முடித்திருக்கிறார்கள், அவர்கள் மனைவி மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், இது ஆன்மீக பயணத்துக்கோ ஆன்மீக வாழ்வுக்கோ எந்த வகையிலும் தடை அல்ல என்பதையும் மிக தெளிவாக ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் உணர்த்துகின்றார். அது மாத்திரமல்லாமல், இஸ்லாமிய நெறி என்பது இயற்கையான நெறியாகும். இந்த இயற்கையான நெறி மனித உணர்வுகளை, மனிதனுடைய இயல்புகளை உரிய முறையிலே இனம் கண்டு எப்படி மனிதன் நேர்வழியிலே செல்ல முடியுமோ அதற்குரிய வழிகளை எல்லாம் இஸ்லாம் மிக அழகான முறையிலே வழங்கியிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபித்ரத் அல்லாஹி அல்லதி ஃபத்தர அன்னாஸ அலைஹா, மனிதர்களை அல்லாஹ் படைத்த இயற்கையான நெறி என்று இந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே, இந்த தூய்மையான வாழ்க்கை நெறியில் மனிதன் தனது ஆன்மீக வாழ்வில் மிக உன்னதமான உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு திருமணம் மிகவும் உதவி புரியும் என்பதைத்தான் இந்த வசனத்தினூடாக ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, ஒழுக்க வாழ் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம்தான் மனிதன் உயர்வு பெறுகிறான். ஒழுக்க வாழ்வுக்கு திருமணம் எப்படியெல்லாம் துணை புரிகிறது என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் திருமணத்தை எப்படியெல்லாம் ஆர்வப்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். அவன் சொல்கிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். அதாவது, உங்களுடைய வாழ்க்கை துணையாக அந்த ஆண்கள் பெண்கள் இவர்களில், அதேபோன்று அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களில் உங்களுடைய சாலிகான ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு, இய்யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால்,
يغنيهم الله من فضله والله واسع عليم. அல்லாஹ் தனது அருளின் மூலம் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான், தன்னிறை உள்ளவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். அவர்கள் திருமணத்தை எதற்காக பயப்படுகிறார்கள்? வறுமைக்காக அஞ்சுகிறார்களா? வறுமைக்காக தள்ளி போடுகிறார்களா என்றால், அவர்களுடைய அந்த வறுமை நிலையிலிருந்து செல்வ செழிப்பான நிலையை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தருவதாக சொல்கிறான். இந்த வசனம் இவ்வளவு அழகான முறையிலே இந்த திருமணத்தை ஆர்வப்படுத்துகிறது என்று பாருங்கள். அதாவது, இன்றைய சமுதாயத்தில் திருமணத்தை தள்ளி போடுவதற்கு எண்ணற்ற காரணங்கள், பின்னணிகள் இருக்கின்றன. அந்த பின்னணிகள் காரணிகளில் ஒருவருடைய பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. அவனிடத்திலே போதிய பொருளாதார வசதி இல்லை, எனக்கு திருமணத்தை நடத்துவதற்கு திருமணத்தினுடைய செலவுகள், அதன் பிறகு உள்ள நிலைகளை ஒருவர் கவனித்து அதை அஞ்சி பயந்து ஒருவர் திருமணத்தை தள்ளி போடுவார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக ரப்புல் ஆலமீன் அளிக்கக்கூடிய வாக்குறுதி தான் இது. என்ன? அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தனது அருளின் மூலம் அவர்களை செல்வ செழிப்புள்ளவர்களாக ஆக்குவான். அப்ப திருமணம் என்பது என்ன? அது பரக்கத். அது என்ன செய்யும்? அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பரக்கத்தை, அபிவிருத்தியை உருவாக்கும். அவர்கள் ஏழ்மைக்கு அஞ்சு அதை தள்ளி போடக்கூடாது என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் இதை கற்றுத்தருகிறது என்றால், ஏன் இதை சொல்கிறது? ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்கு இதுதான் மிகவும் துணை புரியக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், யா மஅஷர ஷபாப், இளைஞர்களை, வாலிப சமுதாயத்தை அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் அதாவது ஆற்றல் மிக்கவர்கள், அதே போன்று திருமணத்துக்குரிய தகுதியை பெற்றவர்கள், அதற்குரிய வசதி வாய்ப்பை பெற்றவர்கள், இவர்கள் திருமணம் முடிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்குரிய காரணத்தை சொல்கின்ற போது இரண்டு முக்கியமான காரணங்களை சொல்கிறார்கள். அது பார்வையை தாழ்த்தும். அதே போன்று அஹ்சனுல் ஃபரஜ், அவரை தவறான வழிக்கு அவரை செல்வதை விட்டு அவரை காக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வலியுறுத்தக்கூடிய இந்த செய்தி, இளைஞர்கள், வாலிபர்கள், அவர்களுடைய உணர்வுகளை ஷைத்தான் என்ன செய்வான்? தவறான வழிக்கு இழுத்துச் செல்வான். அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு சக்தி இருக்குதா, உங்களுக்கு ஆற்றல் இருக்குதா, திருமணம் இப்போது முடிக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டதா, நீங்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை தவறான வழிக்கு இழுத்துச் செல்கின்ற மிகப்பெரிய ஊடகமாகத்தான் இந்த கண்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கண்கள், இது அல்லாஹுடைய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருள். ஆனால் இந்த நியமத், இந்த அருளை ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், அல்லாஹுக்கு எதிராக எப்படி இதை பயன்படுத்தலாம் என்று ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் தவறின் பக்கம் இழுத்துச் செல்வதற்கு இந்த கண்களை அவன் தனக்கு சாதகமாக ஆக்குகிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த கண்கள் ஊடாக ஷைத்தான் என்ன செய்கிறான்? அவனுக்குள் நுழைகிறான். நுழைந்து அவனை தவறான வழிக்கு இட்டுச் செல்வதற்குரிய எல்லா வழிகளும் இன்று திறந்திருக்கிறது. அதற்குரிய எல்லா வழிகளும் இன்று தாராளமாக திறந்திருக்கிறது. இன்று பாவம் செய்வதற்கெல்லாம் எந்த சிரமமும் பட வேண்டியது இல்லை. உட்கார்ந்த அதே இடத்தில் அவனுக்கு எவ்வளவு பாவங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அளவுக்கு இன்று வசதிகள் நிறைந்துவிட்டன. அதே நேரத்தில் அவனுக்கு நன்மைகள் செய்ய வேண்டுமா, நன்மைகளும் செய்யலாம், அந்த வழிகளும் இருக்கின்றன. என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுடைய கற்பை அவன் பாதுகாத்துக் கொள்வதற்கு, இந்த திருமணம் துணை புரியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இவர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்களோ அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும். அது அவரை என்ன செய்யும் என்றால் தவறான வழிக்கு அவரை இட்டுச் செல்வதை விட்டு காக்கக்கூடியதாக அந்த நோன்பு இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரை இந்த சமுதாயத்துக்கு எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இளைஞர்கள் என்பவர்கள் சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகளாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒழுக்கம் கெட்டு சென்றுவிடக்கூடாது, இவர்கள் வழிதவறிவிடக்கூடாது, இவர்களுடைய உணர்வுகள் தவறான வழியிலே பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்கு உன்னதமான வழிமுறைகளை காட்டியவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் அகமதிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு வாலிபன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு வருகிறான். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம், யா ரசூலல்லாஹ், ஏதன்லி பிஸ்ஸினா, விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து நபித்தோழர்கள் எப்படி கேள்வி கேட்டார்கள் என்று நிறைய ஹதீஸ்களை படித்திருக்கிறோம், நிறைய ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவத்தை கண்டித்தார்களோ, எந்த பாவத்தை கடுமையாக எச்சரித்தார்களோ, எந்த பாவத்தின் பக்கம் நெருங்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த பாவத்தை செய்வதற்கு அவன் அனுமதி கேட்கிறான். அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து அனுமதி கேட்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னாலே அங்குள்ள மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். அல்லாஹுடைய ரசூலோடு பேசக்கூடிய முறையா இது? அல்லாஹுடைய ரசூலிடம் இப்படியா பேசுவது என்று மக்கள் கொதித்தெழுகிறார்கள். மக்கள் அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள், அவனை கடிந்து கொள்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தனது பக்கத்திலே வர விடுங்கள் என்று சொல்கிறார்கள். விடுங்கள், அவர் எனது பக்கத்திலே வரட்டும். அவரை தனது பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார வைத்துக் கொள்கிறார்கள். உட்கார வைத்துக் கொண்டு சில கேள்விகளை கேட்கிறார்கள். நீர் எந்த மோசமான பாவத்தை செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்திருக்கிறீரோ, இதை உமது தாயுடைய விஷயத்தில் அனுமதித்தீரா? யாராவது ஒருவர் இந்த மோசமான இந்த காரியத்தை உமது தாயோடு இந்த தவறில் ஈடுபடுவதை நீர் விரும்புவீரா என்று கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறார். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்னை அல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாக ஆக்கட்டும், ஒருபோதும் நான் அதை விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ், ஒருபோதும் நான் அதை விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமது மகள், உமது சகோதரி, இப்படி இந்த உறவுகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இவர்கள் இவர்களுடைய விஷயத்தில் எல்லாம் நீ இதை விரும்பவில்லை என்றால் உனது தாய், உனது மகள், உனது சகோதரி, அதே போன்று உனது சிறிய தாய், இப்படியாக இந்த உறவுகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவுகளோடெல்லாம் இந்த தவறை எவரும் செய்யக்கூடாது, இதை நீர் வெறுக்கிறீர் என்று சொன்னால், இதை அனுமதிக்க மாட்டீர் என்று சொன்னால், நீர் அனுமதி கேட்டு வந்திருக்கக்கூடிய பெண்ணும் அப்படி ஒரு பெண் அல்லவா? அவள் ஒரு தாயாக, யாருக்கோ ஒரு மகளாக, சகோதரியாக இப்படித்தானே இருப்பார். அவர்கள் அதை அனுமதிப்பார்களா என்றால் அனுமதிக்க மாட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்காக மூன்று துஆக்களை கேட்கிறார்கள். அல்லாஹு மஃஃபிர் தன்பஹு வதஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு என்று மூன்று துஆக்களை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இவனுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, இவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக. சுபஹானல்லாஹ், எவ்வளவு முக்கியமான துஆன்னு பாருங்க. தவறான சிந்தனைகள் எல்லாம் உள்ளத்தில் தான் பிறக்கும். ஒரு தவறு பாவத்துக்குரிய சிந்தனை என்ன செய்யும்? முதலாவது உள்ளத்தில் பிறக்கும். ஆனால் அங்கே அந்த உள்ளம் சுத்தமாகி விட்டதென்றால் அது பிறக்காது. உள்ளம் என்ன செய்யுது? பரிசுத்தமாக இருக்குது, உள்ளம் தூய்மையாக இருக்குது என்று சொன்னால் பாவத்துக்குரிய அந்த உணர்வுகள் அங்கு வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று அவனுடைய கற்பையும் பாதுகாப்பாக தவறான வழியிலே செல்லாமல் இதையும் பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எனருமை சகோதரர்களே, அந்த வந்த இளைஞர் சொல்கிறார், அந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்கவில்லை. அதற்கு பிறகு நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த இளைஞர் உடைய சிறப்பு என்ன எடுத்து பாருங்க, பாவத்தை செய்துவிட்டு பரிகாரம் கேட்டு வரவில்லை. இவர் பாவத்தை செய்துவிட்டு விபச்சாரத்தை செய்துவிட்டு பரிகாரம் கேட்டு வந்தாரு இல்ல, பாவம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை உரிய முறையிலே இனம் கண்டு தனது பக்கத்திலே அமர வைத்து எதை பாதுகாத்தார்கள் என்றால், அவனது ஒழுக்கம் சார்ந்த அந்த பகுதி அதை பாதுகாத்தார்கள். அதற்கு உரிய வழிகாட்டலை வழங்கினார்கள், உரிய அந்த நெறியை வழங்கினார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உறவுகள் இஸ்லாமிய சமூக அமைப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, தாய் தந்தை சகோதர சகோதரிகள், இந்த தாய் வழி தந்தை வழி இந்த உறவுகள் எல்லாம் மிக புனிதமான உறவுகள் இல்லையா? அல்லாஹு தஆலா இந்த உறவை படைத்துவிட்டு என்ன சொல்கிறான், இதை எவர்கள் சேர்ந்து நடப்பார்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன், எவர்கள் இதை துண்டித்து விடுவார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுவேன் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்று சொன்னால், அப்ப இந்த உறவு என்பது என்ன செய்கிறது, ஒருவனை தவறான வழிக்கு இட்டு செல்வதை விட்டு பாதுகாக்கிறது. ஆனா நீங்க மேற்கத்திய உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் சிதைக்க நினைப்பதெல்லாம் இதைத்தான் அவர்கள் சிதைக்க விரும்புகிறார்கள். அவர்கள் எதை சிதைக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த உறவு, இந்த உறவு என்ற இந்த புனிதமான பகுதி இருக்கிறதே, இதை சிதைத்து விட்டால் மனிதன் ஒழுக்கம் கெட்டவனாக மாறிவிடுவான். இந்த உறவுகள் சுபஹானல்லாஹ், அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒழுக்கக்கேடு என்று சொன்னால், ஒரு குழந்தை தனது தந்தையை அடையாளப்படுத்துவதற்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைக்கு அந்த சமூகம் தள்ளப்படுகிறது என்று சொன்னால், அந்த பரிசோதனை மூலம்தான் தந்தையை இனம் கண்டுகொள்ள முடியும், அடையாளப்படுத்த முடியும் என்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது, ஒழுக்க சீர்கேடு என்பது மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அதாவது நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் எந்த அளவுக்கு சதிவலைகளை இதில் விதைக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூக அமைப்பு இந்த கட்டுக்கோப்புகளை, இந்த ஒழுக்க விழுமியங்களை எல்லாம் நெறிப்படுத்தி இந்த உறவுகளை இறுக்கமாக பிணைப்போடு வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த கட்டுக்கோப்புகளை எல்லாம் உடை தெரிவதற்கு எப்படியான திட்டங்களை வகுக்க முடியுமோ நீங்கள் பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னால கெய்ரோவில், அதே போன்று பீஜிங்ல வந்து நடைபெற்ற ஒரு மாநாடு, இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்கள் எடுத்து பார்க்கலாம். அதாவது திருமணம் மூலமோ, அதே போன்று திருமணமின்றியோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உருவாகக்கூடிய இந்த உறவு என்பது அங்கீகரிக்கப்பட்டது என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அதாவது திருமணமாக இருக்கலாம், திருமணம் இல்லாமல் ஆண் பெண் உறவு என்பது அங்கீகரிக்கப்பட்டது என்று அவர்கள் அங்கே அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பது போன்றே அவர்கள் திருமணம் முடிக்காமலும் என்ன செய்யலாம், அந்த உறவுகளை வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பது போன்று ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் மணம் முடிக்கலாம் என்ற தீர்மானங்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவர்கள் அது மாத்திரமல்லாமல், இவர்கள் இந்த ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த கணவன் மனைவி என்ற இந்த புனிதமான உறவுகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள். என்ன எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது வாழ்க்கை துணைவர் என்று சொன்னால் அது லைஃப் பார்ட்னர், அது கணவன் என்ற அந்தஸ்து இல்லை. அந்த இடத்துல புனிதமாக வைத்து பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இல்லாமல் அது வந்து லைஃப் பார்ட்னர் என்று அதை விரும்பிய நேரத்தில் ஆடைகளை மாற்றுவது போன்று அதை மாற்றிக்கொள்ளலாம். அதை விரும்பிய நேரத்தில் அவர்கள் விரும்பியபடி அதை மாற்றிக்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் அப்படியாக கிடைக்கக்கூடிய குழந்தைகளை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், நேச்சுரல் பேபி, இது வந்து இயற்கையாக இப்படி வந்தது, அதற்கு இப்போது லவ் பேபி என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் பேர்கள். என் அருமை சகோதரர்களே, இது நமக்கு எதை சொல்லித்தருகிறது என்று சொன்னால், இவர்களுடைய இந்த தீர்மானங்கள், அதாவது இந்த புனிதமான உறவுகள், இந்த உறவுகளை சிதைத்து விட்டால் அதுக்கப்புறம் என்னது, யார் யாரோடு மிருகங்களை போன்று என்ன செய்யலாம், அவர்கள் தங்களுடைய அந்த இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உறவை புனிதமாக சிறந்ததாக கருதுகிறது என்று சொன்னால், இதை திருமணத்தின் மூலம் தான் இதை என்ன செய்யலாம், இதை பாதுகாக்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே திருமணத்தை எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது மீசாக்கன் கலீவா என்று சொல்கிறான், அது ஒரு கடுமையான ஒப்பந்தம். அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது சொல்கிறான், நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு கடுமையான ஒப்பந்தம், ஒரு உறுதி மிக்க பலம் வாய்ந்த ஒப்பந்தம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த திருமணத்தை பிரகடனப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் என்ன செய்யும் என்று சொன்னால், கணவன் மனைவி என்ற உறவை அங்கே உருவாக்கும், அதற்கு பிறகு பிள்ளைகள் என்ற அந்த உறவு, பெற்றோர் பிள்ளை என்ற உறவு, அதற்கு பிறகு சகோதரிகள் என்ற உறவு, இதெல்லாம் எங்க வரும்? இந்த வலிமை மிக்க பலமிக்க ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் இது உருவாக முடியும். இந்த ஒப்பந்தத்தை இல்லாமலாக்கிவிட்டால் என்ன செய்யும்? மனித சமூகம் ஒழுக்கம் கெட்டதாக, மிருகங்களுக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு நிலை உருவாகும். அதைத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய உம்மத்தின் மீது இதை எப்படியெல்லாம் திணிப்பதற்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளுக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. ஏனென்றால் இன்றைய நவீன உலகிலே அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய நிலையில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். எது வந்தாலும் அதை உள்வாங்கக்கூடிய நிலை. இதை குர்ஆன் சுன்னாவிலே உரசி பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா தடுக்கிறதா என்று தேடி பார்க்காத நிலையிலே சிலர் செயல்படுவதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அட்டாட்சிகள் நின்றும் உள்ள ஒன்றாக அல்லாஹு தஆலா எதை சொல்கிறான்? அதாவது உங்களிலிருந்தே உங்கள் துணையை அவன் படைத்தது, அவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ள ஒன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைத்து அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாழ்க்கை துணையை படைக்கிறான் என்று சொன்னால் இதுதான் இயற்கையான வாழ்க்கை நெறி. அவருக்கு ஒரு துணை தேவை. என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் வேறு வேறு அதாவது சித்தாந்தங்கள் தவறான கொள்கைகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது இந்த திருமணம் என்பது உயர்ந்த ஆன்மீக வாழ்வுக்கு தடையானது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், துறவரம் என்ற ஒரு பகுதியை தெரிவு செய்து அதை அவர்களாலே செயல்படுத்த முடியாமல் தலை குனிந்து நிற்கக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எனருமை சகோதரர்களே, அதாவது நீங்கள் சில மத பீடங்களை எடுத்து பார்த்தால் அந்த மத பீடங்களை தலை குனிகின்ற அளவுக்கு என்ன நிலை, அதாவது மதத்தினுடைய முன்னோடிகள் முன்மாதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாம் அனைத்தையும் துறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இதிலே வீழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். அவர்கள் தவறான தொடர்புகள், தவறான உறவுகள், இதற்கு அதாவது நீங்கள் பிரேமானந்தா முதல் இந்த எத்தனையோ சாமியார்களை கூட இதற்கு முன் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே போன்று நீங்கள் அண்மையில் கூட எடுத்து பார்க்கலாம், அதாவது போப்புடைய 30 வருட ஒரு தொடர்பு பற்றி பிபிசி வெளியிடுகிறது. பிபிசி சொல்கிறது என்னது, 30 வருட தொடர்பு இதற்கு முன்னிருந்த போப்புக்கு இருந்தது என்று வெளியிட்டதா இல்லையா? இதெல்லாம் எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அவர்களுடைய மதபீடத்தில் மிக உயர்ந்த நிலையிலே உள்ளவர் என்ன செய்கிறாரு, அவரால் கூட முடியாது என்பதை உலகத்துக்கு நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்கு எது மிக உதவி புரியும் என்று சொன்னால் இந்த திருமணம். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட எப்படி சொல்கிறான், அவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதுதான், உங்களிலிருந்தே உங்களுடைய துணையை அவன் படைத்து எதற்காக, லிதஸ்குனூ இலைஹா, நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்வு, நிம்மதியான வாழ்வுக்கு அல்லாஹ் சொல்கின்ற உன்னதமான வழி. இன்று சிலரை நீங்க எடுத்து பார்க்கலாம், திருமணத்தை தள்ளி போடுறாங்க. திருமணத்தை எப்படி நினைக்கிறாங்க, புரியது, திருமணம் என்பது நெருக்கடிக்குரியது இல்லை. குர்ஆன் சொல்கிறது அது நிம்மதியானது, அது உங்களுக்கு நிம்மதியான வாழ்வை பெற்றுத்தரக்கூடியது. அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா மவத்தா ரஹ்மா அந்த அன்பையும் அந்த பரஸ்பர அந்த முஹப்பத்தையும் பள்ளிக்கு முன்னால் நிப்பாட்டிக்கூடிய வண்டிகள் எல்லாம் போலீஸ் வந்து எடுக்க சொல்றாங்களா, கொஞ்சம் வண்டிகளை எடுத்து போட்டுருங்க. இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, அதாவது அவனுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளதாக, எதை சொல்கிறான்? ஆணிலிருந்து அவருக்குரிய அந்த துணையை அல்லாஹு தஆலா படைத்ததும், அந்த ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தது நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்வுக்காக, ஒரு நிம்மதியான வாழ்வுக்காக, ஒரு அமைதியான ஒரு வாழ்வுக்காக அந்த ஏற்பாட்டை செய்ததாகவும், அது மாத்திரமல்லாமல் அந்த இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் மவத்த என்ற அந்த பிணைப்பை, அந்த அன்பை, அதேபோன்று அந்த ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்ற இந்த ஏற்பாட்டை செய்ததெல்லாம் ரப்புல் ஆலமீன், அவனுடைய அத்தாட்சி நின்றும் உள்ளதென்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இவ்வளவு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். கொஞ்சம் நினைத்து பாருங்களே அருமையான சகோதரர்களே, அதாவது இவர்கள் துறவரம் என்று சொல்லி முடியாத ஒன்றை தெரிவு செய்து என்ன செய்கிறார்கள், அதிலே ஒவ்வொரு நாளும் தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்கிறதா? இல்லை. இஸ்லாம் சொல்கிறது ஆன்மீக வாழ்வுக்கு உங்களுக்கு மிக மிக துணை புரியக்கூடியதுதான் இந்த திருமணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் சார்ந்த வாழ்வுக்கு மிகவும் உங்களுக்கு உதவி புரியக்கூடியதாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் தனது இந்த உடலியல் ஆசைகளை, இந்த இச்சைகளை ஒருவர் தனது மனைவியோடு ஹலாலான முறையிலே நிறைவேற்றிக் கொள்கின்ற போது அதை சதகா, அது நன்மைக்குரிய விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 4470 கோல்டு கலர் வண்டி 4470. எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைக்குரிய விஷயமாக எதை சொல்கிறார்கள்? ஒரு மனிதனுடைய அந்த உடலியல் இச்சைகளை, அந்த ஆசைகளை அவன் ஹலாலான முறையிலே ஒரு திருமண ஒப்பந்தத்தின் மூலம் அவன் அதை நிறைவேற்றிக் கொள்கின்ற போது அதை நன்மைக்குரியதாக, அதை ஒரு சதக்காவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் கூட ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் தனது ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதுமா நன்மை என்று கேட்கிறார்கள், அதற்குமா அல்லாஹ் நன்மை வழங்குகிறான்? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவன் தவறான வழியிலே அதை நிறைவேற்றுகின்ற போது, தவறான வழியில் அந்த உணர்வுகளை அவன் நிறைவேற்றிக் கொள்கின்ற போது அது பாவமா இல்லையா, அது குற்றமா இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது நபித்தோழர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அதை மார்க்கம் அனுமதித்த முறையில் அதை நிறைவேற்றுகின்ற போது அதை நன்மைக்குரியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவு அற்புதமான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று வேதனை என்னவென்று சொன்னால், திருமணத்தை சில அற்ப காரணங்களுக்காக சமுதாயமே என்ன செய்துவிட்டது, இந்த திருமணத்தை ஆடம்பரமாக்கிவிட்டது. திருமணத்திலே மார்க்கம் சொல்லாத எத்தனையோ விடயங்களை நுழைத்து விட்ட காரணத்தால் இந்த திருமணங்கள் தள்ளி போடப்படுகின்றன இல்லையா. இஸ்லாம் மிக எளிமையான ஒன்றாக இதை சொல்கிறது, ஒரு எளிமையான ஒன்று. எவ்வளவு எளிமையாக ஒருவர் இதை முடிக்க முடியுமோ அவ்வளவு சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எத்தனையோ தோழர்கள், அல்லாஹ்வுடைய தோழர் ரசூலுக்கே தெரியாமல் என்ன செய்தார்கள், அவர்கள் மனம் முடித்திருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்கு திருமணம் மிக துணை புரியும் என்ற ஒரு பகுதியில் நான் என்னால் முடிந்தவரை சில செய்திகளை உங்களுக்கு தொட்டு காட்டினேன். இந்த உரையை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன்.